ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 15வது அதிகாரம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போமா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம்.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
கடந்த ஆராதனையிலேயே நான் கொடுத்த செய்தி உங்கள் எல்லோருக்கும் இருதயத்தில் இருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். அதுக்கு முன்பதாக இருந்த பைபிள் ஸ்டடிகளிலே நான் பிரசங்கித்த பிரசங்கங்களை தேவனுக்குள்ளே நான் இன்னும் ஒரு விதை ஆராதனையிலே இன்னும் சில வார்த்தைகளோடு சேர்த்து நான் கர்த்தருக்குள்ளே அதை பேச நான் விரும்புகிறேன். போன முறை நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி தலைப்பிலே நான் பேசினதை நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள். இந்த நாளிலே அதனுடைய மறுபகுதியாக நான் அன்றைக்கு சில வார்த்தைகளை குறித்து அதை குறித்து சொல்லி இருந்தாலும் அதை இந்த நாளிலே நான் செய்தியாக தேவனுக்கு முன்பாக கொடுக்க நான் விரும்புகிறேன். 33வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்பானது தாழ்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. போன முறை நாம் பார்த்தோம், நன்மை செய்தால் நமக்கு மேன்மை கிடையாதா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையா என்று சொல்லி கடந்த ஆராதனையிலே சில வார்த்தைகளை நாம் பார்த்து கர்த்தருக்குள்ளே நாம் கடந்து சென்றோம். இந்த நாளிலே தாழ்மைக்கு முன்பானது மேன்மையாக இருக்கிறது. நான் போன முறை சொன்னேன் என்ன தெரியுமா, இந்த ரெண்டு சத்தியங்களும் வேதத்திலே சிறிய சத்தியங்கள், ஆனால் பெரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சத்தியத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எல்லாரும் விரும்புகிறது நாம் மேன்மையாக வாழ வேண்டும், நாம் எல்லாரும் விரும்புகிறது நாம் நல்லாக இருக்க வேண்டும். தேவனுடைய மேன்மையை குறித்து பல இடங்களில் பலவிதமான மேன்மையை குறித்து சொல்லப்படுது. கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினார், ஜனங்கள் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினார்கள், நாம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த முடியும், நாம் எங்களையே மேன்மை ஆக்கிக் கொள்ள முடியும். ஆனால் வேதத்தின்படி தாழ்மைக்கு முன்பானதுதான் மேன்மையாக அடைக்கப்படுகிறது. நாம் எல்லாரும் தாழ்மையாக வாழுகிறது என்பது சும்மா லேசான காரியம் கிடையாது. என்னது ஒருவேளை ஒரு மனிதனுக்கு நன்மை செய்து விடலாம், ஒருவேளை ஒரு மனிதனுக்கு நல்ல காரியம் செய்து விடலாம், ஒருவேளை ஒரு மனிதனுக்கு தேவையான உதவி என்னெல்லாம் தேவையோ நாம் செய்து தீர்த்து விடலாம். ஆனால் தாழ்மையாக வாழுகிறது என்பது அது சவால் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாருக்கும் பேச முடியும், எல்லாரும் பேசிக்கொள்ளலாம், ஆனால் எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளையும் தாழ்மையாக இருக்க முடியாது. தாழ்மையாக இருப்பது சவாலா, பேசுவது சவாலா? எது சவால்? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நாம தொடர்ந்து போகிற பொழுது ஆண்டவரை குறித்து சில வார்த்தைகள் நாங்கள் பார்த்தோம். அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற தாழ்மையை நாம் எவரிடத்திலும் கற்றுக்கொள்ள முடியாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேச வேண்டிய அநேக இடங்களையும் அவர் தாழ்மையாக இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, போன புதன்கிழமையோ வியாழனையோ தெரியல, சிந்தனையிலே ஒரு வார்த்தை வந்தது. என்ன தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு யோவான் ஸ்தானன் நதிக்கு கிட்ட போய் நின்றார். யோவான் ஸ்தானன் என்ன சொன்னார் தெரியுமா, முடியவே முடியாது ஐயா. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ இடம் கொடு. யோவான் ஸ்தானனும் பேசி இருக்கலாம், இயேசுவும் பேசி, ஆனா இப்பொழுது நீ இடம் கொடு இல்லையா. ஆகவே தாழ்மையாக இருப்பது என்பது சும்மா காரியம் அல்ல. ஆனால் வாசிக்கிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது மேலோட்டமாக நாம் வாசித்து விடலாம், தாழ்மையாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள், தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஐயா இது உன் வாழ்க்கையை புரிக்கிறது. இது இந்த வசனம் ஒன்று உன் வாழ்க்கையை ரெண்டாக புழைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா பேசுவார்கள், நல்லா பேசுவார்கள், ஆனா தாழ்மையாக இருக்க எவருக்கும் கிடையாது. அதற்குள்ளே அவருடைய ரோஷம் மானம் அடங்கி இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனா தாழ்மையாக இருக்க அவர்களுக்கு தெரியாது. ஒன்று செய்தால், ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது செய்வதுதான் உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மேன்மைக்கு முன்பாக தாழ்மை இருக்கிறது. மேன்மையடைய எல்லாருக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம், உனக்கும் விருப்பம். மேன்மையாக இருப்பதற்கு விருப்பம், மேன்மையாக வாழ்வதற்கு விருப்பம், தேவனுக்கு முன்பாக மேன்மையாக நிற்பதற்கு விருப்பம். ஆனால் தாழ்மையை தாண்டித்தான் நீ அதற்கு போக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை கழுவினார். யாருடைய காலை? சீஷருடைய கால்களை கழுவினார். இதுவரைக்கும் நான் ஒருத்தந்த காலையும் கழுவினதே கிடையாது. நார்மலாக சரியா சிந்திக்க போனா வேதத்தை நாம் ஃபாலோ பண்ண காலையும் கழுவணும். ஒரு சில சபைகள் ஒரு சிலர் கழுவி இருக்காங்க பாருங்க. நாம வேதத்தில் செய்கிறத நாம சொல்றத நாம செய்யறோம் பாருங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கால்களையும் கழுவி, யார் யாருடைய கால்களையும் தெரியுமா கழுவினாரு? காட்டி கொடுக்க போறவன்ட காலை கழுவினாரு, மறுதளித்தவன் காலை கழுவினாரு. இவங்கெல்லாம் யாரு? ஆண்டவருக்கு சீஷராக இருந்தார்கள். ஆனா என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு தெரியாத இதெல்லாம் நடக்கும் சொல்லி ஆனாலும் காலை கழுவினார் இல்லையா? இல்லையா? இதான் முதல்ல நான் போனங்களை நன்மை செய்து மேன்மை அனுபவி. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ இல்லையா? ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் தாழ்ந்து போய் காலை கழுவினார். உண்மை ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறப்பார் சொல்லி, அவர் மேன்மை அடைவார் சொல்லி அவருக்கு தெரியும் இல்லையா? நமக்கு என்ன? மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தாழ்மையா இருக்கு, நமக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இல்லையா? தாழ்மையா இருக்க எவருக்கு விருப்பம் சொல்லுங்க. என்னை குறித்து ஒருத்தர் பேசினா அவருக்கு முன்பாக சரிங்க, ஓகேங்க, நீங்க சொல்றது சரி, நீங்க சரிங்க, சரிங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. எங்களால முடியாது, இது மனித சுபாவம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மேன்மையாக நீ வாழ்வதற்கு முன்பாக, மேன்மை படுவதற்கு முன்பாக, உன்னை நான் மேன்மையாக நிறுத்துவதற்கு முன்பதாக நீ இறங்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. தாழ்மை. நாம் எல்லாரும் இதுவரைக்கும் வாழுகிறோம், எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் தாழ்மையை குறித்து எவ்வளவுக்கு நாம் ஐயா இந்த வசனத்தின்படி பார்த்தா இந்த ஒரு காரியம் செய்யலன்னு சொல்லிச்சுனா நம்ம வாழ்க்கையே சரி. ஆனா ஒன்று நான் சொல்றேன், பேசுவதற்கும் வாசிப்பதற்கும் இலகுவாக இருக்கலாம், ஆனால் அது செயல்முறையில வரும் வரைக்கும் நாம் தேவனுக்கு முன்பாக மேன்மையாக வாழ முடியாது. நீ தேவனுக்கு முன்பாக வாழ முடியாது, உன் குடும்பத்துக்கு முன்பாக வாழ முடியாது, உன் ஊழியருக்கு முன்பாக வாழ முடியாது, உன் சபைக்கு முன்பாக வாழ முடியாது, சக சபைக்கு முன்பாக வாழ முடியாது, இந்த உலகத்திலையும் வாழ முடியாது. என்ன? தாழ்மை இல்லாமல் இல்லையா? இப்படியே பேசிக்கொண்டு போனா இந்த வசனத்தில் நின்றோம். அடுத்தது வாசிங்க, அது 18:12.
அழிவுக்கு முன் மனுஷனுடைய இருதயம் உருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
அழிவு வருவதற்கு முன்பதாக மனுஷனுடைய இருதயம் இருக்கு பாருங்க, சீறிக்கொண்டு இருக்கும் பாருங்க. அழிவுக்கு முன், ஆனா அழிவு வந்த உடனே என்ன செய்வான் தெரியுமா? சத்தம் போடாம இருப்பான். இது மனிதீகம் இல்லையா? உடம்புல பலம் இருக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்வோம்? துள்ளி குதிப்போம். ஆனா அழிவு நம்மளை தேடி வருகிற பொழுது நாம் என்ன செய்வோம்? திருப்பி வாசிங்க.
அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
இருமாப்பா இருக்குமா? எங்க? அழிவு வருவதற்கு முன்பதாக காரியங்கள் வருவதற்கு முன்பதாக, காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக எல்லாம் இருமாப்பாக இருப்போம். உங்களோட வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட இதனுடைய அனுபவங்கள் இருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு காரியம் தொட்டு உங்களை உடைக்கும் வரைக்கும் உங்களுடைய இருதயம் இருமாப்பாகவே இருக்கும் என்பது உண்மையானது. ஆனால் அது உன்னை உடைக்கிற பொழுது, அது உன்னை தொடுகிற பொழுது நீ என்ன செய்கிறாய்? விழுந்து போய் இருக்கிறாய். ஏன் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் அதை முதல்லயே நாம கற்றுக்கொண்டு என்று சொல்லி சொன்னா அந்த சோதனையை விட்டு நாம் அகன்று போவதற்கு இலகுவான வழியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தன் நான் ஒரு விதத்தில் ஒரு சில பிரசங்களை பிரச்சு ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய ஓட்டத்திலே வருகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனோடு உன்னை அது ஒருபடி சேர்க்கிறது. ஒவ்வொரு காரியங்கள் வரும்பொழுது உனக்குள்ள ஒரு புதிய அனுபவம் கடந்து வருகிறது. இதை நீ மறந்து போகவே கூடாது. ஆகையினாலே மேன்மைக்கு முன்பானது தாழ்மையா? தாழ்மையா? எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் இப்படி நாலு பேரோட கதைக்கணும்னு வைங்க, ஒரு பிரச்சனை உள்ளாவறாங்கன்னு வைங்க, கதைக்கிற பொழுது ஒரு கதைப்பாரு, கட 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 கடன்னு கதைப்பாரு. ஆனா அவர் நினைக்கிறது என்ன தெரியுமா? அங்கெல்லாம் நான் கதைக்கிறத குறிச்சு நல்லா நினைக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதுல இருக்கிறவன் இருந்து உள்ளுக்கு யோசிப்பான், இவன் மனுஷனா, யார் இது? இப்படி சொல்ல இதை யாரும் யோசிக்கிறது இல்ல. இந்த ஃபாதர் பேக்மன் ஒரு கதை ஒன்று சொன்னார், என்ன தெரியுமா? அவருடைய வாலிப வயசுல நல்ல தலைமை இருந்துச்சு அவருக்கு, சரியா? வாலிப வயசுல இருந்துச்சு. வாலிப வயசுல இருந்த போல அவர் ரோட்ல போறதுக்கு முதல்ல அந்த தலையை போட்டு ஈழ ஈழன்னு இழுத்து அதை ஒரு வழி பண்ணிட்டு தானா போவார். கண்ணாடிய பார்த்து அதை அவருடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ரோட்ல போற வார எல்லாரும் எந்த தலையத்தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு பிரசங்கியாகி ஒரு ஊழியக்காரனாகி வந்தாப்புறதான் விஷயம் தெரிஞ்சு தெரியுமா? ரோட்ல போறவன்லாம் அவன் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறன்னு ஓடிட்டு இருக்கான். ரோட்ல போற அவன் பிரச்சனை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டான். இவருடைய தலையை யாரையா பாக்குறது? பிறகு வந்து சொன்னார், ஐயா இழுத்து இழுத்து கிடைச்சா மொட்டையும் வாய்க்குது, என இழுக்கிறது கொண்டுமே இல்லைன்றார். இல்லையா? அவங்க நாம காரியத்துக்கு கையாளுகிற பொழுது என்ன தெரியுமா நினைச்சு? எங்களை எல்லாம் பாக்குறாங்க எங்களை. ஆனா அதே நேரத்தில் நீ தாழ்மைக்குள்ளே அடங்கி இருந்து பாரு. சில பேர் பேசுவாங்க எப்படி தெரியுமா? பாருங்க அந்த மனுஷன் எவ்வளவு சொன்னாலும் பேசாம இருக்கு. அந்த மனுஷன் தாழ்ந்து போய் இருக்குது. இவன் மனுஷன் இல்லையா? மற்றவங்க என்ன இறக்க குணம் வந்துடும் பாருங்க. ஏ இவன் இவன் இப்படியா பேசுறது, இப்படியா கதைக்கிறதுன்னு சொல்லி அவங்க உள்ளத்துக்குள்ள இல்லாட்டேன்னு பேசிக்கொள்வான். ஆனா கதைக்க வலிக்கிட்டு பாருங்க, உங்கள்கிட்ட சொல்லாட்டிலும் இருதயம் எல்லாம் அவன் நிறைஞ்சிட்டு தான் போவான். இது உங்களுக்கு எல்லாம் அனுபவம் சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் அப்படி ஒரு நினைச்சது இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, நினைக்கிறது இல்லையா? நாம எல்லாம் உள்ளத்துல நினைச்சுக்கொண்டு இவர் யாரு, இவர் இப்படி பேசுறாரு, இது சரியா, இவருடைய வயசுக்கு சரியா, இவருக்கு அதுக்கு சரியா, இதுக்கு சரியான்னு கன யோசனை எல்லாம் யோசிப்போம். ஆனா முகத்துக்கா வேண்டி என்ன செய்கிறது? சிரிச்சு கொண்டு நிக்கிறது. அதுல இதுதான் உண்மை இல்லையா? ஒரு மனிதனை நீ வெளியிலே கணக்கு போடுவதை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உள்ளத்தில் நீ எவ்வளவுக்கு கணக்கு போறியோ அதுதான் உண்மை, அதுதான் சேர்க்கப்படுகிறது, அதுதான் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது. ஆகையினாலே அழிவு வருமுன் உன்னை ஒப்புக்கொடி, தாழ்மைக்குள்ளே நடந்து போ. இது உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி மேலே அது தாழ்த்தால். தாழ்மையை எல்லாரும் நல்லாக எண்ணுகிறது இல்லை. இறங்கி போகுவதை, மற்றவர்களோடு போய் கடந்து செல்லுகிறதை, தாழ்ந்து போகிறதை எல்லாரும் விரும்புகிறது கிடையாது. நானும் கூட விரும்ப மாட்டேன். என்ன அது? என்ன அப்படி போய் அவரோட கதைக்கிறது, இவரோட கதைக்கிறது, அவருக்கு சொல்றது, இவர் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அது பரமக ரகசியம் என்பதை மறந்து விடக்கூடாது. தாழ்மைக்குள்ளே அநேக சத்தியங்கள் நிறைவேறுகிறது. தாழ்மையாக நானும் நீயும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். தேவன் அடுத்ததாக இவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பிளான்ல போடுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படியே வாசிங்கள், நீதிமொழிகள் 22:4.
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம்.
தாழ்மைக்கு வருகிற பலன் அது என்ன தெரியுமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் என்ன தெரியுமா?
ஐஸ்வர்யம்.
ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு சோத்திரம். அது மாத்திரம் வாசிச்சீங்க இல்லையா? அதுக்கு முன்பாக அதுக்கு அடுத்ததை வாசி.
மகிமையும் ஜீவனுமாம்.
மகிமையும்
ஜீவனுமா?
ஜீவனும். ஐயா, ஒரு தன் தாழ்ந்து வாழ்ந்தான் என்று சொல்லிச்சுன்னா அவனுக்கு நித்திய ஜீவன் சரி. ஒருவன் தாழ்ந்து வாழ்ந்தான் என்று சொல்லிச்சுன்னால் அவன் தேவன் உயர்த்தப்படுகிறான். ஒருவன் தாழ்ந்து வாழ்வான் என்று சொல்லிச்சுனால் அவன் தேவனாலே மகிமைப்படுத்தப்படுகிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாரும் தாழ்மை என்று சொல்லிச்சுனா என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏயா, ஏன் நினைக்கிறீங்க இயேசு இவ்வளவு அநியாயங்களை இவங்க செய்ய 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 அவர் ஏன் தாழ்மையாக இருந்தார் என்று சொல்லி? அவருக்கு வாயிருக்கு இல்லையா? அவரும் சில இடங்களில் கடிந்து கொண்டார், அவரும் சில இடங்களில் பேசியுள்ளார். ஏன் அவருக்கு பேசுறது தெரியாமலா இருந்தார்? இல்லையே. என்ன சொல்லுகிறது வார்த்தை? பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஒருவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது எப்ப தெரியுமா? அவன் தாழ்மையாக இருக்கிற பொழுது. வாயின் வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது. தாழ்மையா இருந்தா இந்த சத்தியத்திலிருந்து நீ விடுதலை. பல காரியங்கள் இந்த தாழ்மை என்ற காரியத்தில் நீ சத்தியத்தை திட்டமாய் நிறைவேற்ற முடியும். ஆனால் தாழ்மையை கட்டுக்கொள்ள நம்மளால முடியாது. அது கஷ்டமானது ஒரு சத்தியம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்ன செய்கிறது? சுயத்துக்கு மதிப்பவன் தான் தாழ்மையை கட்டுக்கொள்ள முடியும். தெரியுமா உங்களுக்கு? சுயத்துக்கு மறைச்ச கதை தெரியாதான் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றதா? சுயத்துக்கு எப்படி மறிக்கிறதுன்னு சொல்லி சரி சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு ஒளிக்காரத்தில் போய் கேட்டா, ஐயா சுயத்துக்கு மறிப்பதுன்னு சொல்லிட்டுனா என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லி இருங்க. ஃப்ரீ டோப், அடக்கம் பண்றது. செத்தாப்புறம் அடக்கம் பண்ணி இருக்கிற ஒரு கல்லறைக்கு போய் சொன்னார். அந்த ஊழியக்காரன் போய் சொன்னாரா, நீ இங்க போய் அந்த செத்து போய் இருக்கிற அவர் இருக்கிறார் பாரு, அவரை வாழ்த்து வாழ்த்துண்டு வாழ்த்து. இவனும் பைத்தியக்கார மாதிரி போய் நின்று வாழ்த்து வாழ்த்துண்டு வாழ்த்தினான். வாழ்த்திட்டு வர்றார். திரும்ப வந்து ஊழியக்காரன் சொல்ற, ஐயா வாழ்த்தின. அவர் கேட்டார், என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கலையா. சரி இப்பவோ இப்பவோ அந்த மனுஷனை திட்டாத திட்டெல்லாம் திட்டிட்டு வா. அவனும் பாவம் போறான் இல்லையா? எங்கயா போறான்? சுடலைக்கு போறான். அங்க போய் ஃப்ரீ டோப்ல போய் அந்த மனுஷனை போட்டு திட்டு திட்டன்னு திட்டுறான். நல்ல ஊழியக்காரன் பாருங்க. நோமலா சொல்லுவாங்க, ஒரு மனிதன் செத்தா போறது அவங்களை திட்டக்கூடாதா? இந்த ஊழியக்காரன் திட்டுனாத்தான் திட்டாட்டின்னு அவன் பரலோமா போ போறாரு. போய் திட்டையா திட்டுண்டா? அவன் போய் திட்டு திட்டு திட்டினான் இல்லையா? அவர் வந்து கேட்டாரா, இப்ப என்னையா சொன்னாருன்னு சொல்லி. இப்பவும் ஒன்று சொல்லல, இதுதான் சுயத்துக்கு மறிப்பது. விளங்கிச்சோ விளங்க இல்லையோ? இதுதான் சுயத்துக்கு மறிப்பது. இதை விட்டா விளக்குவதுக்கு வரும் விளக்கமே கிடையாது. ஆகையினாலே தாழ்மைக்கு முன்பாக என்ன இருக்கிறது தெரியுமா? மேன்மை இருக்கிறது. மேன்மை இருக்கிறது. மேன்மை இருக்கிறது. எழுது நல்லா உன் இருதயத்திலே. வேதத்திலே சொல்லப்படுகிறது, உன் இருதய பலகையிலே எழுது. எழுதி தொங்க விடு. என்ன? தாழ்மைக்கு முன்பாக மேன்மை என்றதை எழுதி இருதய பலகையிலே எழுது என்று சொல்லி பழைய பாட்டிலே அநேக இடத்திலே வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக பெரிய பெரிய சத்தியங்கள் எல்லாம் நிறைவேற்ற ஓடி திரிகிறாங்க பாருங்க. பெரிய பெரிய சத்தியங்களை கேட்கணும் மட்டும் ஓடி தெரியுறாங்க பாருங்க. யோ, இந்த சத்தியம் நிறைவேற்ற தெரியல, உனக்கு பெரிய சத்தியம் இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வசனத்துல வளர இல்ல, வருஷத்துல வளர்ந்தபடியினாலே அப்படி இருக்கிறார். வருஷம் தேவனுக்கு முக்கியம் அல்ல, வசன வளர்ச்சி தேவனுக்கு முக்கியம் இல்லையா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா? ஓகே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். எங்க நிற்கும்? நீதிமொழி 22:4 வாசிச்சோம். ஓகே, மத்தேயு 18:4 வாசி. மத்தேயு 18:4.
ஆகையால் இந்த புள்ளிய போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான்.
ஒன்றிலிருந்து வாசிங்க, ஒன்றிலிருந்து வாசிங்க.
அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான்.
இது பெரிய ஒரு சத்தியமும் முக்கியமான சத்தியமும் கூட. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, சீஷர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா வந்துச்சு, யாரு பெரியவனாய் இருப்பான் சொல்லி. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு சிறு பிள்ளை போல ஒருத்தர் நடந்து கொண்டான் சொல்லிச்சுன்னா அவன் பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பான். இப்ப சொல்ற என்ன தெரியுமா, பரலோகத்திலையும் பெரியவன் சின்னவன் என்று சொல்லி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருக்கிறது, கிரீடங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கிறது இல்லையா, ஊழியங்கள்ல எப்படி வித்தியாசங்கள் இருக்கிறதோ அதே வண்ணமாக கிரீடங்கள்ல அழைப்புகள்ல அவனுடைய வஸ்திரங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு சிறு பிள்ளை போல ஆனா அவன் பரலோகத்துல எப்படி இருப்பானா, பெரியவனா இருப்பான், பெரியவனா இருப்பான். யாரு முக்கிய சீஷர்கள் வந்து கேட்டார்கள் இல்லையா, ஆண்டவரே இந்த வார பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா, இவனுக்காவது இப்படிப்பட்ட சத்தியத்துல கேள்வி வந்துச்சு, இன்னைக்கு அவனுக்கு என்னெல்லாம் கேள்வி வருது தெரியுமா, இல்லாத சத்தியம் எல்லாம் சேர்க்கிற கூட்டமும் இருக்குது தெரியுமா. இந்த பைபிளையே படிச்சு பின்பற்ற தொடங்க இல்ல, இதுல சேர்க்காத புத்தகங்கள் கொஞ்சம் இருக்கிறான்னு சொல்லி அதையும் படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தெரியுது, அது உங்களுக்கு தெரியுமா. இந்த புத்தகத்தை வாசிச்சு மனுஷன் அதன்படி வாழ்ந்து ஆசீர்வாதம் பெறுவதே பெரிய பாடா இருக்குது. இவங்கெல்லாம் அப்ப இருந்திருந்தா இன்னும் பைபிளை நீட்டி இருப்பாங்க பாருங்க, நல்ல ஆள தப்பினா இல்லையா. ஆண்டவர் சொன்னா சிறுபிள்ளை போலனியா, சிறுபிள்ளை போலனியா, அப்பொழுது நீ பரலோகத்தில் எப்படி இருப்பாய், பெரியவனா இருப்பாய். இங்க இருக்கிறியோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. இங்க ஒரு வேலை நீ தாழ்வுக்குள்ள நடத்தி சின்ன பிள்ளை போல மற்றவர்களால் அசட்டு பண்ணப்பட்டு தள்ளப்பட்டு நொறுக்கப்பட்டு எப்படியாவது இருக்கலாம், ஆனா பரலோகத்தில் நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னையா, பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும். அவனுக்கு கேள்வி பரலோகத்துக்குள்ள போவமான்னு சொல்லி, இவருக்கு கேள்வி பரலோகத்தில் யாரும் பெரியவனாயிருப்பான்னு சொல்லி, நல்ல ஆள் இல்லை இல்லையா. அவனுக்கு கேள்வி நான் பரலோகத்துக்குள்ள போய் சேருவோமாயா, ஆனா இவன் கேட்கிறான் கேள்வி பரலோகத்தில் பெரியவன் யாரா இருப்பான்னு சொல்லி. தேவனுடைய முக்கிய தூதர்கள் கூட அவர்கள் வேறு வேறு உயர்வில் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க, எல்லாம் ஒரே தூதர்கள் சொல்லி போட முடியாது. பரிசுத்தவான்களும் அப்படி இருப்பார், ஏண்டா பரலோகத்திலேயே 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்படுங்க. ஆசாரியர்கள் அப்படி நான் நினைக்கிறேன், ஆசாரியர்கள் மூப்பர்கள் அவர்கள் இவர்கள் சொல்லி எல்லாம் பரலோகத்தை குறித்து ஒரு கற்பனை, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கற்பனையே இருக்கணும். எனக்கு பெரிய பெரிய கற்பனை எல்லாம் இருக்குது இல்லையா, பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும், வேதத்தின் படி இல்ல, நமக்குள்ள ஒரு கற்பனை வச்சிருக்கோம், எப்படி இப்படி எல்லாம் இருப்பாங்க, எப்படி இப்படி எல்லாம் நடக்கும், ஆண்டவர் வந்து நிப்பார், ஆண்டவர் நின்று கொண்டு இருப்பார், அப்படி சுத்தி வர கூட்டம் கூட்டமா நிப்பாங்க இல்லையா, மெனிங்கி கொண்டு நிப்பாங்க இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கற்பனை கதை வச்சிருக்கோம் இல்லையா. இங்க என்ன, சிறுபிள்ளையை போல, இங்க சிறுபிள்ளையே எல்லாருடைய வீட்டிலயும் இருக்குது, ஏறத்தாழ எல்லாருடைய வீட்டிலயும் சிறுபிள்ளை இருக்குது இல்லையா, அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அது சிறுபிள்ளையை போல தான் இருக்கும் இல்லையா, அது வேறு மாதிரி இருக்காது. ஒரு சில நேரத்தில் தாய் தப்பன் என்ன செய்வாங்க, அதோடு கவனித்து நடப்பார்கள், ஒரு சில நேரத்தில் அதை என்ன செய்வார்கள், அசட்டியா இருந்து நடப்பார்கள், ஒரு சில நேரத்தில் என்ன செய்வார்கள், அதை தூக்கி கொண்டு நடப்பார்கள், இன்னும் ஒரு சேரத்தில் அதை இறக்கி விட்டு நடந்து வான்னு சொல்லுவார்கள் எல்லாம். ஏன் தெரியுமா, அந்த சிறுபிள்ளை ஒரு நாளும் கேட்டதில்ல, நேற்று தூக்கிட்டு நடந்தா இன்றைக்கையா தூக்காம நடக்கிற, தூக்கிட்டு நடையான்னு சொல்லி. தாழ்மையை சிறுபிள்ளை இடத்திலே அருமையாக கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் தாழ்மையை போய் ஒரு பெரியவன் இடத்துல கற்றுக்கொள்ளு சொல்லி சொல்ல, ஆண்டவர் போய் ஆறு பேதுருட்ட போய் தாழ்மையை கட்டுக்கொள்ளு சொல்லி சொல்ல, ஆண்டவர் சொன்னார் சிறுபிள்ளைய கொண்டு வாங்க, ஒரு சிறுபிள்ளையை கொண்டு வாங்க இடத்துல, ஆவிக்குரிய ரீதியில நீ சிறுபிள்ளையாக இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீ இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையில நீ சிறு பிள்ளையை போல ஆகி அப்பொழுது பரலோகத்தில் நீ பெரியவனாயிருப்பாய். எப்படி இருப்பாய்? பெரியவனாயிருப்பாய். எல்லாருக்கும் பெரியவனாயிருக்க விருப்பம் இல்லையா? ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லையா பரலோகத்தில் பெரியவனாயிருக்கிறதுக்கு? எல்லாருக்கும் விருப்பம். பெரியவனாய் இருந்தா தேவனுக்கு பக்கத்திலையும் இருக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரியவனை கொண்டு கடைசியில இருக்க சொல்லுவாரா? இல்ல. அப்ப பெரியவனை இருந்தா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு சந்திரம். எல்லாருக்கும் விருப்பம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்துல முழுகணும். அதுக்கு பக்கத்துல நாம நிக்கணும். அவருக்கு பக்கத்துல நாம இருக்கணும். அவன் சிறுபிள்ளை அடுத்துல போய் தாழ்மையை கட்டுங்க. நாலாவது திருப்பி வாசிங்க.
ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான்.
இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன், இந்த பிள்ளையை போல என்னை தாழ்த்துகிற பொழுது பரலோகத்திலே மூத்தவனாயிருப்பான். ஐயா பெரியவனாயிருப்பான். சிறு பிள்ளையை போல நாம எல்லாருக்கும் வேதம் வாசிக்க தெரியும். ஆனால் நடைமுறையிலே கொண்டு வர தெரியாது. நம்ம எல்லாருக்கும் வேதத்தை நல்லா வாசிக்க தெரியும். ஆனால் நடைமுறையிலே கொண்டு வர நம்மளுக்கு தெரியாது. ஒன்று. இரண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல தெரியும். நமக்கு நாம் ஆலோசனை சொல்ல நமக்கு தெரியாது. நாம் மற்றவர்களுடைய ஆலோசனை கொடுப்போம், ஆனால் நமக்கு தெரியாது கொடுப்பதற்கு. ஒரு சிறு பிள்ளையை போல நீ ஆகாவிட்டால் அது நீயா இருக்கலாம், அல்லாவிட்டால் நானா இருக்கலாம். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஊழியக்காரனாயும் இருக்கலாம். நீ சிறு பிள்ளையை போல தேவனுக்கு முன்பாக இல்லை என்று சொல்லி சொன்னா பரலோகத்திலே ஒருவேளை ஒரு வந்துடலாம், ஆனா பெரியவனாக தேவனுடைய சமூகத்திலே உன்னால் நிற்க முடியாது. என்னாலும் நிற்க முடியாது. சிறு பிள்ளையிடத்தில் போய் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. அப்படியே இருக்கு. லூக்கா 14:11 வாசிங்கள். லூக்கா 14:11.
தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்றார்.
தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்து என்ன தெரியா தெரியுமா? தன்னை எந்த இடத்துல எல்லாம் தாழ்த்த முடியும் அவ்வளவுக்கு தாத்துல. ஆனா பேசல, ஒன்றும் ஆண்டவர் பேசல. பாவிகளோடு பாவிகள் என்றாங்க, ஆண்டவர் பேசாம இருந்தார். இவர் யாரு? இவர் அப்படி இருந்தா இப்படி இருந்திருப்பாரு, இவர் இருந்தா அறிஞ்சிருப்பாரு சொல்லி அவன் கண்ட கண்ட மாட்டுக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? பேசாம இருந்தார். நாங்க என்ன தெரியுமா? யோ, என்ன பார்த்து பாவி என்று நீ சொன்னியா? நான் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு நான் இவ்வளவு காரியத்தை செய்துட்டு இருக்கேன், நான் வேத வாக்கி எப்படி இருக்கேன், என்ன பார்த்து நீ பாவி என்றியா? ஆனா ஆண்டவர் பார்த்து நீ பாவி என்னாங்க. நீ பாவிகளோடு சேர்ந்திருக்கிறிய. அவர் பேசவே இல்லை. அவர் ஒண்ணுமே சொல்லல. அடிச்சாங்க, உதைச்சாங்க, சொல்லக்கூடாதெல்லாம் சொன்னாங்க, செய்யக்கூடாதெல்லாம் செய்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒண்ணும் செய்யல. அவர் என்ன செய்தாரு? பேசாமல் இருந்தார். தாழ்மையாக அவர் இந்த எப்ப, ஆனா அவர் அப்படி இருந்தது நிமித்தமாக என் ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். அவர் ஜெயம் கொண்டார். மரணத்தை ஜெயித்தார், நரகத்தை ஜெயித்தார், சத்ருவை காலங்கில் விட்டு உழைக்கிறார். பாருங்க, அவர் ஜெயம் கொண்டார். எப்படி தெரியுமா? எவன் எல்லாம் தன்னை தாழ்த்துக்கிறானோ அவன் எல்லாம் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். பாருங்க, ஆண்டவர் சொன்னா அதை செய்தார். செய்தாரு, அவர் போனாரு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்ட நாம இயேசுவின் இடத்துல ஏதாவது எங்களை போட்டுதான் சரி என்ன? எங்கிட்ட பேச வந்தவரும் சரி, கதைக்க வந்தவரும் சரி, தடி கொண்டு வந்தவரும் சரி, எல்லாரும் சரி. ஆகையினால எவனெல்லாம் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தப்படுவான் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. யாக்கோபு 4:6 வாசிங்கள். யாக்கோபு 4:6.
அவர் அதிகமான கிருபியை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? அவர் கிருபை அளிக்கிறாரா? இன்னைக்கு கிருபி எல்லாம் தேடுறோம் பாருங்க, எல்லாருக்கும் கிருபை வேண்டும் இல்லையா? கிருபை தாரும் தாரும் என்று சொல்லி ஆராதனையில் இருந்து ஜபக்கூட்டத்தில் இருந்து புலம்புறம் பாருங்க. தாழ்மையாக இருப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு நாளும் சரி, உங்களுக்கு நாளும் சரி, தாழ்மையாக வாழ்வதற்கு தெரியாது. ஆனா கிருபை வேணும். ஆண்டவரே கிருபை தாரும், ஆண்டவரே கிருபையினால் என்னை சூழ்ந்து கொள்ளும். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதே, ஆயிரம் விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் தாழ்மையாய் இருக்கிறவனுக்கு தேவன் கிருபி அளிக்கிறாரா தெரியுமா? ஆயிரம் வசனங்களை வாசிச்சு ஆயிரம் விளக்கங்களை கொடுத்துட்டு போகலாம் நாம், ஆனால் தாழ்மையாய் இருக்கிறவனுக்கு கிருபை இருக்கிறது. ஆயிரம் வசனங்களை வாசித்து ஆயிரம் விளக்கங்கள் கொடுத்துட்டு போகலாம், ஆனால் தாழ்மையாய் இருக்கிறவனுக்கு கிருபை இருக்கிறது. பத்தாவது வசனத்தை வாசிங்கள். அது இதுல பத்தாவது வசனம்,
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
தேவனுக்கு முன்பாக, வடிவா கேளுங்க, தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நீ நல்லா தாழ்மைப்படு. தேவனுக்கு முன்பாக விழுந்துகிட, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
அப்பொழுது யார் உயர்த்துவது? யார் உயர்த்துவது?
ஆண்டவர்.
தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து கிடக்கிற உன்னை தேவன் உயர்த்தியேதான் ஆவார். அது நீயாயிருக்கலாம், நானாயிருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்தியே ஆவார். தெரியுமா, புதிய பாட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணுவதற்கு. ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கு பேர் பரிசுத்தவான், மற்றவருக்கு பேர் பாவி. அப்படித்தான் அந்த வேதத்தில் அந்த சம்பவம் விளக்கப்படுகிறது. ஒருவருக்கு பேர் பரிசுத்தவான், மற்றவருக்கு பேர் பாவி. பரிசுத்தவான் வந்து நின்று சொன்னாரு, இங்க பாருங்க, ஒரு பேரெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு பிரசங்கிக்க விருப்பம், ஆனா வேஜாம பட்டிருங்க. அந்த சிஸ்டர் மாதிரி இல்ல, அந்த பிரதர் மாதிரி இல்ல, இவர மாதிரி இல்ல, அவர மாதிரி இல்ல. மாசத்துக்குல நான் ஜபத்துக்கு வாரேன், மபிஷடிக்கு வாரேன், தசவாகம் கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், இதுக்கு எல்லாம் செய்யறேன். ஆனா இந்த யோசப் பிரதர் மாதிரி நான் இல்லை. ஆண்டவரே போட்டார், ஒரு போடுவேன், அவர் உடுப்பு என்ன, அது என்ன, பிரதர் கோட் ரெட்டு எல்லாம் வந்து நின்றார், என்ன, இந்த யோசப் பிரதர் மாதிரி நான் இல்லை. ஆண்டவரே அவன் சொன்னதில் எந்தவித தப்பும் இருக்கில்லை. அந்த பரிசுத்தவான் என்ன தெரியுமா சொன்னான், நான் அது செய்யற ஆண்டவரே. அவன் செய்தான் சொன்னான், நான் உபவாசம் பண்ற ஆண்டவர், அதை சொன்னான் செய்தான். பிரச்சனை என்ன தெரியுமா, இவ்வளவு காரியங்கள் நாங்க செய்யல, ஆனா அவன் அவ்வளவு காரியத்தை செய்து முக்கியமான இடத்துல கைய விட்டுட்டாயா? அவன் என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த அவரை மாதிரி நான் கிடையாது. ஆண்டவர் ஆண்டவர் நல்ல ஆவலோட கேட்டுக்கொண்டிருப்பான். தாசன் வந்து நின்று சொல்றான், அவன் வாசம் பண்றானா, அவன் தசமாக கொடுக்கறானா, அவன் ப்ரே பண்றானா, அவன் செடி போறானா, எல்லாம் செய்யறான். எவ்வளவு கெட்டிக்கான தாசன் முடிக்க என்ன தெரியுமா முடிக்கிற, இந்த யோசிப்பு பாருங்க, அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த அளவு மாதிரி நான் இல்லை. அவ்வளவுதான், ஆண்டவருக்கு ஹார்ட் அட்டாக் விழுந்தாலே யாரு முழு அட படுவாய்ப்பதுங்க, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, ஏயா எப்படி செய்தாய்? ஆண்டவர் இருக்கு அந்த யோசிப்பிரதர் என்ன தெரியுமா செய்யறாரு, இப்படி சொல்றேன் உவமையா சொல்லுவான் பாருங்க. யோசிப்பிரதர் சொன்னார், ஆண்டவரு இங்க இருக்கிறோம் எல்லாம் பரிசுத்தவான்கள் ஆண்டவரு, ஆனா நானும் பாவியோ பாவி. இந்த வானத்துக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த கண்ணை ஏறெடுக்க கூட நான் தகுதி இல்லாதவன். இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் என்னங்க, அட சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னங்க, ஐயா நீங்காவது சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன, தாழ்மை. அதுல என்ன தெரியுமா நடந்துச்சு, பரிசுத்தவானா வந்த தாசன் பாவியாய் போனார், பாவியாக வந்த யோசேப் பிரதர் எப்படி வந்தாரு, பரிசுத்தவானாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நிக்க வேண்டியவனாக நின்னாயா? நாமெல்லாம் என்ன செய்யறது தெரியுமா, நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம் பாருங்க, அதனால நாம எல்லாம் பரிசுத்தவான். இன்றைக்கு எண்ணிக்கிடங்காத கிறிஸ்தவர்களுடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். அவனும் பரிசுத்தவான் தானே சொன்னான், இவனும் தேவனி சமத்துல வந்து பரிசுத்தவான் தான் சொன்னார். தன்னை எவன் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் உயர்த்தவன் சொல்லி நினைக்கிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். இது ரெண்டையும் யாராலும் தடுக்க முடியாது என்பது சத்தியம். சொன்ன பாருங்க, நமக்கு பைபிள் வாசிக்க தெரியும், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் தெரியும், ஆனா நமக்கு அல்லாவிட்டால் எனக்கு இதை பின்பற்ற தெரியாது. இதுதான் உண்மையான சத்தியமும் உண்மையும். நீங்க எல்லாம் மாறி நடக்கிறேன்னு ஆண்டவருக்கு சோத்திரம், ஆனா நான் இருக்கிற பாருங்க, எனக்கு இதை வாசிக்க தெரியும். யாராவது வந்தீங்கன்னு நல்ல ஒரு ஆலோசனையும் தருவேன், இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க. இன்னைக்கு கொடுக்கறதே பெரிய கொடுக்க, என்ன தெரியுமா, தாழ்மையாக இருங்க. ஆனா நமக்கு செய்ய தெரியாதது. என்ன சொல்றேன்னு சொல்லு, எனக்கு செய்ய தெரியாது ஐயா, ஆனா நமக்கு வாசிக்க தெரியும், பேச தெரியும், மற்றவனுக்கு ஆலோசனை கொடுக்கவும் தெரியும். தாழ்மையாக இருக்க நினைக்கிற எவனோ அவன் உயர்த்தப்படுவான். இதுதான் சத்தியம். அடுத்தது வாசிங்க, சீக்கிரமா போயிருவோம். இது நானே எவ்வளவோ எடுத்து வச்சிருக்கேன், நான் நிக்கிறத பார்த்தா இன்னைக்கு அரவாசில முடிச்சிட்டு போக வேண்டியதுதான். பிலிப்பியர் 2:6 வாசிங்க. இது முக்கியமான ஒரு வார்த்தையும் சத்தியமா இருக்குது இல்லையா? அது பாட்டியாக பாருங்க.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
கிறிஸ்துவனிடத்துல தாழ்மையை கற்றுக்கொள்ள போறீங்களா? அல்லாவிட்டா சும்மா ஓடி திரிய போறீங்களா? யோசுவார் இடத்துல வந்துச்சுனா, யோ இங்க வா எல்லாம் நெல்லு, யோசுவார் ஜனத்தை கொண்டு ஒன்று நீ கத்தறியாதிக்கணும் இல்லைன்னு ஏதாவது வாத இருக்கணும், ரெண்டுதான் ஒன்று முடிவு செய். யோசுவார் இடத்துல வந்து சொன்னா, ஒன்று முடிவு செய், இன்னைக்கு ஒன்று தேவன் இல்லாட்டி போ, முடிவு செய். இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், நாம எல்லாரும் கத்தரிடத்துல தாழ்மையை கற்றுக்கொள்ள போகிறோமா இல்லைன்னு சொன்னா ஒரு பார்த்து உளறிக்கொண்டு தெரிய போறோமா? கர்த்தருடத்துல தாழ்மையை கட்டுள்ள போறியா இல்லைன்னு சொன்னா சும்மா உளறிட்டு இருக்க போறியா? என்ன செய்ய போறா சொல்லு. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், ஓகே தொந்து வாசிங்க,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல்,
தேவனுக்கு சமமாயிருந்து அதை கூட கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி,
தம்மை தாமே தன்னை தானே தன்மை தானே தன்னை தானே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து,
அடிமையின் ரூபம் எடுத்தார். எப்ப வரப்போகுது இல்லையா, பார்க்க போகிறோம் இல்லையா, ஏசி எப்படி வந்தாரு, என்ன செய்தாரு, ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, எல்லாம் பார்க்க போறோம். அந்த அடுத்த 7 வாசிக்க திருப்ப,
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து,
அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலானார்,
மனுஷருடைய சாயலாக மாறினார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தானே தாழ்த்தினார். யாரு? இயேசு. எப்படி இருந்து மனுஷனாக மாறி. அவர் தேவதூதராய் வரையில்லையா, தேவ ஆவியாயும் வரையில்லையா, அவர் தேவனாக இருந்த அவரே மனுஷனாக வந்தார். ஏன் வந்தாரு? மனுஷருடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவரும் கண்டுகொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாவத்தை நம்ம விட்டு விளக்கணும்னு இப்படிப்பட்ட ஒரு பலி உருவாக்கப்பட வேண்டும். எப்படி இருந்துச்சுன்னா பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் அநேக ரத்தம் சிந்தினாங்க. ஐயோ உன் ரத்தம் நீ சிந்தினாலும் ஒன்றுதான், சிந்தாட்டிலும் ஒன்றுதான், உன் ரத்தத்தில் இருக்கிற ஊத்தையினால இன்னொருடைய பாவத்தை போக்க முடியாது ஐயா. ஆண்டவர் அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறார். எங்கே? பரலோகத்தில் தேவனோடு இருந்தவர். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இங்க வந்து இறங்கி சிலுவையின் முடிவு பரியந்தம், அதாவது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம்,
மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். ஏயா இது ஏயா திருப்பி எழுதுறோம், மரண பரியந்தம் காணாது அதாவது சிலுவையின் மரண பரியோ. என் ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை பட்டார், எவ்வளவு கஷ்டத்துக்கீடாக போனார், எவ்வளவு துன்பத்துக்கீடாக போனார். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு சில சொல்லுகிறது என்ன தெரியுமா, நம்ம ஊழியம் முடிஞ்சு, நம்ம ஊழியத்தை நாங்கள் செய்து முடிச்சுட்டோம். இந்த வார்த்தைகளை அநேகர் பயன்படுத்துகிறது உண்டு, என்ன காரணம் என்றது அடுத்த பிரச்சனை. ஆனா இதுல ரெண்டுல இந்த இந்த காரியத்துக்கு நான் ஒரு ஒரு உதாரணம் தரேன். என்ன தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கு சொல்றதுக்கு முதலாவதோ பின்னுக்கு சொல்றாரு, நான் பானபலியாக வாக்கப்பட்டு போகிறேன். அவன் மரணத்தின் அண்டையில வந்து நின்றுதான் இந்த வசனத்தை சொன்னான். விளங்கிக்கொள், நீ அல்லாவிட்டால் நான் ஒரு ஊழியத்தை முடிக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் உன்னுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, நீ சாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து என்ன சொன்னார் தெரியுமா, என்னையா சொன்னாரு, என்ன சொன்னார், என்ன சொன்னார், சிலுவையில இருந்து என்ன சொன்னார், ஏழு வார்த்தைகள் சொன்னார். அதுல என்ன தெரியுமா சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது, அவருடைய ஓட்டம் முடிந்தது. என்ன முடிந்தது, அவர் செய்ய வந்ததை நிறைவேற்றி முடித்தார். அதற்கு அங்காலே அவருக்கு என்ன, மரணம். நாம் எல்லாம் அடிக்கடி என்ன தெரியுமா சொல்றோம், எங்க முடிஞ்சது, யோ சாவையா முடிஞ்சது, போய்யா ஏதாவது செய்துகள் இல்லையா. ஆகையினால என் ஆண்டவர் சொன்னார், அதாவது மரண பரியந்தம் அவர் தாழ்ந்து உள்ளவராயிருந்தார். நாம் அடிக்கடி நாம யோசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏயா இப்படி பிரச்சனை, அவன் வாழ்க்கையில் ஏயா இப்படி பிரச்சனை, அடுத்தவன் வாழ்க்கையில் ஏயா இப்படி பிரச்சனை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த பிரச்சனை எதுவும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் மோதல்ல. ஒன்று. இரண்டாவது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வந்த பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கும் வந்து மோதல்ல. அப்படி மோதினா ஒரு சிலர் சிலுவையெல்லாம் நான் பார்க்க முடியும், அவர்களை பார்க்க முடிஞ்சா நான் சொல்றேன், அவங்களால மனதிருத்தப்படுறேன், கவலைப்படுறேன், பாவம் இல்லையா, இவ்வளவு கஷ்டப்பட்டு மறிக்கிறா இல்லையா, இப்படி வந்தது கிடையாது. ஆனா நாம என்ன செய்கிறோம், சரி அவனுக்கு ஏன் இப்படி பிரச்சனை, எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை, ஆஹா தாங்க முடியல, சுமக்க முடியல, யோ ஏச்சு சொன்னாரு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு நான் சுமக்கிறேன்னு சொல்லி, நீ இத்தனை வருஷமா வச்சு கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார், நீ பாவிகளை விட மோசமா இருக்கிறாளா இருக்கியே. ஆண்டவர் சொன்னார், பாரமா இருந்தா கொண்டு போடு, நான் சுமக்கிறேன். ஆகையினால நான் சொல்றேன் என்ன தெரியுமா, அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தியவராயிருந்தார். ஐயா விளங்குதா, விளங்குதா, தாழ்மைக்கு இதை விட ஒரு சத்தியம் உங்களுக்கு தேவைச்சுன்னா தயவு செய்து பரலோகத்துக்கு போயிருங்க, ஏசி விட்டியே கேளுங்க. இதுக்கு மேல இதுக்கு மேலால நம்மளால தாழ்மையை குறித்து பிரசங்கிக்க என்னால முடியாது. ஐயா ஆண்டவர் இறங்கி வந்தாலும் இந்த வசனத்தை வச்சுதான் உங்களுக்கு பிரசங்கம், தெரியுமா உங்களுக்கு வேற வசனம் கிடையாது. நானும் பார்த்த ஆண்டவர் இதை விட ஏதாவது தாழ்மையை குறித்து சொல்லும் ஆண்டவரே, அங்கு ஒன்றுமே கிடையாது. ஏசுதான் இறங்கி வந்திருந்தாலும் பைபிளத்துல அந்த வசனத்தை எடுவாரு, இந்த வசனத்தின் மீது தாழ்மையா, இதை விட்டு அவரும் வெளியில போக மாட்டார். இதுதான் உண்மை இல்லையா. உனக்கு என்ன ஒரு சத்தியம் பிரசங்கம் தேவைன்னு சொல்லிச்சுன்னா ஏசு வந்தாலும் இதைத்தான் எடுத்து வச்சு சொல்லுவாரு, இந்த பாடி இப்படி இப்படித்தான் இருக்கு, நீ இப்படி இப்படி செயல்படுத்தப்படும், அவ்வளவுதான். எட்டாம் வசனத்தை திருப்பருக வாசிங்க,
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். நமக்கு கீழ்ப்படிய தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நமக்கு கீழ்ப்படிய தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, தாழ்த்தவும் எங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் நினைக்க கூடாது, வட்டுறான் விழுத்தி அடிக்கிறாரு என்ன, யோ எனக்கு கீழ்ப்படியும் தெரியாது ஐயா, தாழ்மையா இருக்கவும் தெரியாது. ஆனா கிறிஸ்து வரும் வரைக்கும், நான் போன முறை சொன்னேன், ரட்சிப்பு என்பது ஒரு கிரைஸ்ட், இதுல நாம உருண்டு கொண்டே இருக்கிறோம். மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி கொண்டு இருக்கிறோம். இதுதான் ரட்சிப்பு. அநேக ரட்சிக்கப்பட்டு முடிஞ்சது. அவர்களுக்கு நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்படலையா? நீ ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இயேசு வரும் வரைக்கும் இதுதான் உண்ட வேலை. இப்படியே உருண்டு கொண்டு போக வேண்டிய, சரி விழுந்துட்டியா பரவாயில்ல ஏறு நில்லு திரும்பி போ, ஓடிச்ச தவறிச்சா பரவாயில்ல திரும்பி ஏறு ஏறு ஓடு. கொழும்புல ட்ரெயின் எடுக்கிறவங்க ஓடி பிடிக்கிறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவன் விழுந்தாலும் திரத்தி அந்த ட்ரெயினை பிடிக்காம விடவே மாட்டான். என்ன காலில் என்ன காயம் வந்தாலும் அந்த ட்ரெயினை பிடிச்சதா ஆவா இல்லையா? அப்படி ஓடையா, அப்படி ஓடு. ட்ரெயின் பிடிக்க தெரியும் உனக்கு, கிறிஸ்துக்கு பரலோகத்துக்கு போகிற அந்த ட்ரெயினை பிடிக்க தெரியாம இருக்குது உனக்கு. ஓகே, அப்படியே வச்சுட்டு பிலிப்பியர் ஓகே அப்படியே வந்து ஒரு சில வார்த்தை நினைத்த டைம் சொல்லு, ஒரு சில வார்த்தைகள் டக்குன்னு வாசிப்போம். நீதிமொழிகள் 29:23 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நீதிமொழிகள் 29:23.
மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் அவனோ கனமடைவான்.
மனத்தாழ்மை உள்ளவன் என்ன செய்வானான்? அவன் கனமடைவான், கனமடைவான். மனத்தாழ்மை உள்ளவன், மனத்தாழ்மை உள்ளவன், மனத்தாழ்மை உள்ளவன் எப்படி இருப்பானா? அவன் கனமடைவான். ஐயா கனத்துத்தானே விரும்புறாய், மேன்மை தானே விரும்புறாய், நல்லா இருக்கணும் சொல்லி ஓடுகிறாய், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்றாய், தேவன் உன்னை கனப்படுத்தணும் என்றாய். உண்மை ஆனால் மனத்தாழ்மை உள்ளவனை தேவன் கனப்படுத்துவார். சீக்கிரமாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2:19 வாசிங்க. கொலோசியர் 2:19.
மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற இவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள்.
திருப்பி வாசிங்க.
மாயமான தாழ்விலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் உருமாப்பு கொண்டிருக்கிற இவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள்.
உங்கள் பந்தய பொருளை நீங்க 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 தனிப்பட்ட விதத்தில் இழந்து போகாத படிக்க கவனமுள்ளவனாயிரு. நீ தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய பந்தய பொருளை குறித்து கவனமுள்ளவனாயிரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே சத்தியத்தை குறித்தும் எதை குறித்தும் நியாயம் பேசுவதற்கு ஏராளமாக இருந்தார். பட் தேவனுக்கு தேவையானது யார் தெரியுமா? உன்னுடைய பந்தய பொருளை நீ இழந்து விடாத படிக்கு கவனம் உள்ளவனாக இருக்கிற ஊழியக்காரன் தேவனுக்கு தேவை. 23 வசனத்தை வாசிங்க.
இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற போர்.
19:20 இப்ப
இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும்.
19:20 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவரனே கூட 2 கொலேசியர் 2:19 19:20
மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் உருமாப்பு கொண்டிருக்கிற இவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள்.
20 வாசிங்க.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது
என்ன? இங்க பாத்தீங்கன்னா 19 மேற்பது என்ன சொல்ல, மாயமான தாழ்மை. இதை குறித்து என்ன தெரியுமா? தெரியுமா மாயமான தாழ்மைன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அட சொல்லுங்கப்பா, தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும் சொல்லுங்க, உச்சாரமா சொல்லுங்க. உண்மையை உண்மைன்னு சொல்றதுல எந்த வித தவறுமே கிடையாது. மாயமான தாழ்மை என்பது நடிப்பது. ஓகே, ஒன்னு. ரெண்டாவது, இந்த உலகத்திலேயோ கிறிஸ்தவர்களையோ ஊழியர்களோ என்ன தெரியாது, நல்ல அக்சஸ் எல்லாம் சபையில தான் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச அக்சஸ் என்ன கேர் விஜயா அது இதுன்னு சொல்லி எனக்கு என்ன எனக்கு எல்லாம் மறந்து போயிட்டு பாருங்க. திருப்பி கொஞ்சம் அக்டர்ஸ் பேர்களை நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சவுந்தரராஜன் ஆறு பாட்டுக்காரரா சரி அவரு நல்ல பாடகர்கள் சொன்னா சபையில தான் இருக்கு இல்லையா. சவுந்தர என்னுடைய குரல் உங்களுக்கு குரல் என்னையா நல்ல குரல் இல்லையா. என்ன தெரியுமா மாயமான தாழ்மை. உனக்குள்ளையும் இருக்கக்கூடாது எனக்குள்ளையும் இருக்கக்கூடாது. தாழ்மையை போல நடிக்கிறது பாரு. தாழ்மை உள்ளவனா இரு. தாழ்மை உள்ளவனா இருந்து உன்னுடைய பந்தய பொருளை முதலாவது இன்றைக்கு மற்றவருடைய பந்தய பொருளை காப்பாற்றுவதற்கு நாமல் துடிக்கிறோம் பாரு. நீ துடியாத. நீ உன்னுடைய பந்தய பொருளை முதல்ல காப்பாற்று. உன்னுடைய ஓட்டத்தை முதல்ல காப்பாட்டு. உன்னுடைய காரியத்தை முதல்ல காப்பாட்டு. அடுத்தது அடுத்தவனுடைய காப்பாற்றுறது குறித்து பார்ப்போம். முதலாவது உன்னுடைய காரியத்தை சரியா செய். நாம என்ன செய்யறோம் தெரியுமா மாயமாக நடந்து கொள்றது. ஏதோ நம்மகிட்ட இல்லாதெல்லாம் பக்கத்துல இருக்கிறவன் இருக்கிறது மாதிரி. இப்ப என்ன பிரசங்கிக்கிறத பார்த்தா தெரியல பாருங்க. நான் தாழ்மையினுடைய தகப்பன் மாதிரி என்ன பார்த்து சொல்லலாம் இல்லையா. நான் பிரசங்கிக்கிறத பார்த்தா என்னட்ட தாழ்மையை கட்டுக்கொள்ள மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆனா என்னட்டையும் தாழ்மை இல்லைங்க. எல்லாருடத்திலும் இருக்க வேண்டியது என்ன மாயமட்ட தாழ்மை. ஒரு சிறு நாங்க யோசிக்கிறாங்க போல எனக்கு தெரியுது. அட பாவி இப்படி இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயங்களை பிடிச்சி அவருடைய முகங்களை முகங்களை பிடிச்சி கிழிச்சார்ந்திருக்குது பாருங்க. உண்மையெல்லாம் உண்மைன்னு சொல்லி பேசணும். அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். அதை உன்னுடைய இருதயத்திலே சரிப்படுத்திக் கொள்ளணும். இல்லைன்னு சொல்லி அவன் ஓட்டத்தை நீ தவறி விட்டுருவார். பத்தமா வசனத்தை திருப்ப வாசிங்க. தயவு செய்து நல்லா கேளுங்க. இந்த வசனம் முக்கியமான வசனம் வாசிங்க.
மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் உருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள்.
தன் மாம்சத்தினுடைய சிந்தையினாலே இருமாப்பு அடைகிறது. இருமாப்படைகிறது. அதனாலே உங்களுடைய ஓட்டத்தை இழந்து விடாதே. உன்னுடைய தனிப்பட்ட ஓட்டத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை தனிப்பட்ட விதத்தில் நீ இழந்து விடாது. இழந்து விடாத. திரும்ப 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 ஒரே சத்தியத்தை போதிச்சு கொண்டே இருக்க முடியாது. அறிவறிக்கன்னு சொன்னா அந்த இருக்கு தாயா அந்த பிரச்சனை. தகன் வாசிங்க. 2:33 சீக்கிரமா வாசிங்க. ஒரு வசனம் வாசித்து நாங்க முடிச்சிருவோம். 2:33
கர்த்தர் மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்சடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை
தாழ்த்தினான். என்ன நினைச்சு தெரியுமா இங்க ஒருத்தரோட பேசினார் ஆண்டவர் நல்லா பேசினார். யோஹோ இப்படி செய்ய அவரோ கேட்கிற மாதிரி இல்ல. இன்னும் ஒருத்தனை விட்டு ஆளை புடிச்சு கட்டி போட்டு கொண்டு போயாச்சு. அப்ப இருந்து என்ன தெரியுமா சொல்ற. இதுக்கு பதில் ஒரு வசனம் சொன்ன தெரியுமா. ஒரு வசனம் கொண்டு வாசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் சரி இருக்க இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா பேசினார் ஆண்டவர். நாமளும் ஒவ்வொரு பிரசங்கம் ஒவ்வொரு ஞாயிறு ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி சொல்லி பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். நாங்களா பேசுறோம் ஆனா கேட்கறது இல்ல. எதையும் கேட்கறது இல்ல. இங்க வந்திருந்த எங்கேயோ இருக்கிறது கேட்கறது இல்ல. தகண்டு வருகிறது பிரச்சனை. ஏதாவது வந்து அடிக்குது ஏதாவது வந்து மோதுது. அதுக்கு பிறகு என்ன ஆண்டவர் என்று சொல்லி வந்து விழுந்து கிடக்கிறது. இல்லைன்னு பாஸ்டர் இப்படி நடந்து ஜெபம் பண்ணுங்கன்னு பாஸ்டர் என்ன செய்யறது. இங்க ஒரு ஆளுக்கு சொன்னார் ஆண்டவர் அந்த ஜனத்தோடு பேசினாரு அங்க இருந்து அவனோடு பேசினாரு கேட்கிற மாதிரி இப்ப கட்டி போட்டு சிம்சோனுக்கு இதே தான் நடந்தது இல்லையா. கட்டி போட்டு இருக்கிறாரு வந்து பாதத்துல விழுந்தானா எம் கட்டி கொண்டிருந்த பொழுது கட்டி அவனை அடிமையாக கொண்டு போன அப்புறம் பாதத்துல விழுந்து கேட்கிறார். அந்த வசனத்தை திறந்து வாசிங்க.
கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து ரெண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு
போனார்கள். அங்கால பார்த்தா ஆண்டவர் திரும்ப அவனை விடுதலாக்கிறார். கெஞ்சி அவன் கேட்கிறான், தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறான், என்ன கட்டப்பட்ட? ஆனா முதல்ல சொல்லி செய்திருந்தா இவன் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இருந்திருக்கார். இதே மாதிரி தான் முதல்ல ஒரு வசனம் வார்த்தைக்கு ஞாபகத்தில் இல்ல இருக்கு, அங்கேயும் தான் இல்ல. நிர்மாப்புல நாம எது பிரச்சனைகள் வந்து எங்களை மோதும் வரைக்கும் நிர்மாப்பாக இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறது? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் உனக்கு தெரியாமல் விளங்காமல் வந்து அடிக்கன்னு சொல்லிச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக ஆராய்ந்துப்பா. நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். 136 சங்கீதம் 23 வசனத்தை வாசிங்க. 136 சங்கீதம் 23 வசனம்.
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தேவனுடைய சமூகத்தில் இருப்போமா? ஹாலலுயா 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 ஹாலலுயா.